We praise the Lord for another day God has given to us.
தேவன் நமக்கு கொடுத்த இன்னொரு நாளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
In the first chapter of the Bible we read that every day God said something.
வேதத்தின் முதல் அதிகாரத்திலே ஒவ்வொரு நாளும் தேவன் ஒன்றை சொன்னார் என்று வாசிக்கிறோம்.
On the first day God said let there be light.
முதல் நாளிலே வெளிச்சம் உண்டாக்கடவது என்று ஆண்டவர் சொன்னார்.
And there was light.
வெளிச்சம் உண்டானது.
And what we see in those 6 days was as the word of God went forth every day something happened every day.
அந்த 6 நாட்களிலும் தேவன் ஒன்றை சொல்ல சொல்ல ஏதோ ஒன்று இந்த பூமியில நடந்து கொண்டே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம்.
And every day the earth was getting little better and better and better.
ஒவ்வொரு நாளும் இந்த பூமியானது மேன்மையானதாய் சிறந்ததாய் மாறி கொண்டே இருந்தது.
Till finally
கடைசியாக
God examined it and said it is very good.
மிகவும் நல்லது என்று ஆண்டவரே பரிசோதித்து சொல்லத்தக்க அளவுக்கு அதிலே முன்னேற்றம் காணப்பட்டது.
Actually he examined it every day.
ஒவ்வொரு நாளும் அவர் பரிசோதித்து பார்த்தார்.
Let's turn to Genesis 1.
ஆதியாகமம் 1 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
Genesis chapter 1.
ஆதியாகமம் 1 அதிகாரம்.
We read that God saw that it was good. Many times we read that.
தேவன் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் என்று பல இடங்களிலே வாசிக்கிறோம்.
See for example in verse 10.
10 வசனத்திலே.
Or verse 12.
12 வசனத்திலே.
And many other places verse 18.
18 வசனத்திலே இன்னும் பல வசனங்களிலே.
Each day he was looking.
ஒவ்வொரு நாளும் தேவன் பார்க்கிறார்.
At his own work.
தன்னுடைய சொந்த கிரியையை அவர் பார்க்கிறார்.
He said something.
ஒன்றை சொல்லுகிறார்.
Something happened.
ஒன்று நடந்தது.
And he saw it was good.
அது நல்லது என்று கண்டார்.
And like that till the last day.
இது போல கடைசி நாள் வரைக்கும்.
Then verse 31 it says.
31 ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
Very good.
அது மிகவும் நல்லது என்று கண்டார்.
Why did it become very good on the last day?
கடைசி நாளிலே அது எப்படி மிகவும் நன்றாய் இருந்தது?
The other days it was only good.
மற்ற நாட்களிலே நல்லது என்று மட்டும் கண்டார்.
But the last day it was very good.
கடைசி நாளிலே அது மிகவும் நல்லது என்று கண்டார்.
You know why?
ஏன் என்று தெரியுமா?
Because finally on the last day there were two people who were in God's image.
கடைசி நாளிலே தேவனுடைய சொந்த சாயலிலே காணப்படக்கூடிய இரண்டு நபர்கள் இருந்தார்கள்.
Adam and Eve.
ஆதாமும் ஏவாளும்.
Before that there was nothing in God's image.
அதற்கு முன்பதாக தேவனுடைய சாயலிலே ஒன்றுமே காணப்படவில்லை.
Not the angels.
தூதர்கள் அல்ல.
The earth, the animals, the trees, the flowers, they were all beautiful.
பூமியோ விலங்குகளோ மரங்களோ பூக்களோ இவைகளெல்லாம் அழகாக இருந்தது.
But they were not in God's image.
ஆனாலும் அவைகள் தேவனுடைய சாயலிலே காணப்படவில்லை.
There are many beautiful things on earth which are not in God's image.
இந்த பூமியிலே அநேக காரியங்கள் காணப்படுகிறது ஆனால் அவைகள் தேவனுடைய சாயலை பெறவில்லை.
There are many good people who are not in God's image.
அநேக நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய சாயலிலே இல்லை.
When was God satisfied? When could he say now I can rest?
இப்பொழுது நான் திருப்தியாய் இருக்கிறேன். இப்பொழுது நான் இளைப்பாறுதலுக்குள்ளாய் இருக்க முடியும் என்று எப்பொழுது இயேசு சொன்னார்?
And the seventh day it says he rested.
ஏழாம் நாளிலே நான் இப்பொழுது இளைப்பாறுகிறேன் என்று சொல்கிறார்.
That doesn't mean he got tired. God is never tired.
உடனே அவர் சோர்ந்து போய் விட்டார், களைப்புற்று விட்டார் என்று அர்த்தம் அல்ல. ஒரு காலம் தேவன் களைப்படுகிறவர் அல்ல.
He rested means he was satisfied with what he saw.
அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லும் பொழுது அவர் பார்த்த காரியங்களிலே அவர் திருப்தியுற்றார்.
We need to understand that what is it that made God happy at the end of the sixth day?
அந்த ஆறாம் நாளின் கடைசியிலே தேவனை சந்தோஷமாக்கியது எது என்று நாம் கேட்க வேண்டும்.
It was the fact that he could now look at two human beings in his image.
கடைசி நாளிலே இரண்டு மனிதர்கள் அவர்களை தேவனுடைய சாயலிலே காண முடிந்தது.
But then in the next chapter you read that man sinned.
ஆனால் அடுத்த அதிகாரத்திலேயே மனிதன் பாவம் செய்தான் என்று வாசிக்கிறோம்.
Then God began to work again.
மீண்டுமாய் தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்.
Just like in Genesis chapter 1.
ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே காணப்படுவது போலவே.
The first thing he did was he killed two animals.
அவர் இரண்டு மிருகங்களை கொன்றார்.
And took their skin and gave it as a clothing to Adam and Eve.
அந்த மிருகத்தினுடைய தோலை எடுத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடையாக கொடுத்தார்.
And after that, right through the Bible, what you see is God speaking and speaking and speaking.
அதற்கு பின்பதாக வேதாகமம் முழுவதுமாக நீங்கள் பார்க்கிறது என்னவென்றால் தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார்.
But what we see in the Old Testament is how God keeps on speaking, and most of the time God's people were not listening.
ஆனால் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறது என்னவென்றால் தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார், அநேக சமயங்களிலே அதற்கு கீழ்ப்படுதலே இல்லாமல்
காணப்படுகிறது.
வார்த்தைக்கு அவர்கள் பலனளிக்கவில்லை.
And so God gave them up.
ஆகவே தேவன் அவர்களை விட்டுவிட்டார்.
See the world with the what this beautiful world that you read, God said it was very good.
இந்த அருமையான உலகத்தை நாம் பூமியை பார்க்கிறோம், தேவன் மிகவும் நன்றாக இருந்தது என்று கண்டார்.
What is the last verse of Genesis 1?
ஆதியாகமம் 1 அதிகாரத்தின் கடைசி வசனம் என்ன?
God saw that it was very good.
தேவன் எல்லாவற்றையும் பார்த்தார், மிகவும் நன்றாக இருந்தது என்று சொன்னார்.
What is the last verse of the Old Testament?
பழைய ஏற்பாட்டின் கடைசி வசனம் என்ன?
Do you know what it is?
உங்களுக்கு என்ன தெரியுமா?
Please turn to Malachi chapter 4.
மல்கியா 4:4 அதிகாரத்துக்கு திருப்புங்கள்.
Malachi 4 verse 6.
மல்கியா 4 அதிகாரம் 6 வசனம்.
What a difference this is from the last verse of Genesis 1.
ஆதியாகமம் 1 அதிகாரத்துக்கு உள்ள 1 அதிகாரம் கடைசி வசனத்தில் உள்ளவருக்கும் மல்கியாவின் கடைசி வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம்?
See the contrast.
அங்கே உள்ள வேற்றுமையை பாருங்கள்.
Genesis 1 last verse, God saw everything. He's so happy. It's very good. Now I can rest.
ஆதியாம் 1 அதிகாரத்திலே தேவன் எல்லாவற்றையும் பார்த்தார், சந்தோஷமாக இருக்கிறேன், இப்பொழுது நான் ஓய்ந்திருக்க போகிறேன் என்று சொன்னார்.
But now God says,
தேவன் சொல்கிறார்,
I will come and smite the land with a curse.
நான் வந்து பூமியை சங்காரத்தினாலே நான் அடிக்காதபடிக்கு.
Why does God say in the last verse of the Old Testament, I will smite the land with a curse?
நான் ஒரு சங்காரத்தினாலே பூமியை அடிக்க போகிறேன் என்று ஏன் கடைசி வசனம் பழைய ஏற்பாட்டில் சொல்கிறார்?
Because for nearly 1200 years he had worked with the nation of Israel and they had not responded.
கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளாக இஸ்ரவேல் என்கிற தேசத்தோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டு அந்த தேசம் பலனளிக்காமல் போய்விட்டது.
Today also all over the world the word of God is going in many ways.
இன்றைக்கும் இந்த உலகம் முழுவதுமாக தேவனுடைய வார்த்தை பல திசைகளிலே பல விதங்களிலே போய் கொண்டிருக்கிறது.
And some people rejoice in the fact that oh praise the Lord the God's word is going through television, through printed literature, through radio, through so many means.
தொலைக்காட்சி மூலமாக, கைப்பிரதிகள் மூலமாக, வானொலியின் மூலமாக இன்னும் பல பல விதங்களிலே தேவனுடைய வார்த்தை உலகமெங்கும் கடந்து செல்கிறது என்று அநேகர் சந்தோஷிக்கிறார்கள்.
Many people who don't understand God's ways rejoice in that.
தேவனுடைய வழியை அறியாத அநேகர் இதிலே மகிழ்ச்சி கொள்கிறார்கள்.
God rejoices not in the going forth of his word but when people respond to that word.
தேவனோ வார்த்தை போகிறபடினாலே அவர் சந்தோஷம் கொள்கிறவர் அல்ல, மக்கள் அதற்கு பலனளிக்கும் பொழுது அவர் சந்தோஷம் கொள்கிறார்.
What are the things that a lot of Christians rejoice in today?
இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சந்தோஷிக்கக்கூடிய அநேக காரியங்கள் என்ன?
So many thousands of people came to the meeting.
அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்திற்கு வந்தார்கள்.
With television our message is going to so many homes.
இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்கு தொலைக்காட்சியின் மூலமாக செய்திகள் சென்று கொண்டிருக்கிறது.
So many countries are reached by satellite television with the gospel.
இந்த செயற்கைக்கோள் தொலைக்காட்சியின் மூலமாக அநேக நாடுகளுக்கு சுவிசேஷம் கடந்து செல்கிறது.
But God is not happy with that.
ஆனால் இதிலே தேவன் சந்தோஷமாக இல்லை.
Because in Genesis chapter 1 it says he spoke a word, when there was a response then he said it is good.
ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே தேவன் பேசினார், அந்த பேசுவதற்கு ஒரு பலன் கிடைக்கும் பொழுது அவர் நன்றாக இருந்தது என்று
கண்டார். Read Genesis 1. He didn't speak something and say it's good.
தேவன் பேசின உடனே நன்றாக இருக்கிறது என்று அவர் சொல்லவில்லை. வாசித்து பாருங்கள்.
He said something.
அவர் ஒன்றை சொல்கிறார்.
The earth responded.
ஒன்றை சொல்லும் பொழுது பூமியானது பலன் கொடுக்கிறது.
Then he said it's good.
பிறகு நல்லது என்று அவர் கண்டார்.
Another day he said something.
இன்னொரு நாளிலே இன்னொரு காரியத்தை சொல்கிறார்.
The earth responded.
பூமியானது பலன் கொடுத்தது.
He said good.
நல்லது என்று கண்டார்.
Or in the skies the stars.
வானத்திலே நட்சத்திரங்கள்.
Animals and the birds.
மிருகங்கள், பறவைகள்,
the fish.
மீன்கள்.
They came up.
அவைகள் உண்டானது.
God said good.
நல்லது என்று கண்டார்.
He would never have said good just if he had spoken.
அவர் வார்த்தையிலே பேசின மாத்திரத்திலே நல்லது என்று சொல்லியிருந்திருக்க மாட்டார்.
And there was no response.
அங்கே பலன் இல்லாதிருக்கும் பொழுது நல்லது என்று சொல்லியிருந்திருக்க மாட்டார்.
So it's a very foolish thing to rejoice in the fact that God's word is going so many places.
ஆகவே தேவனுடைய வார்த்தையானது பல இடங்களுக்கு கடந்து செல்கிறது என்பதிலே சந்தோஷம் கொள்வது புத்தியீனமான காரியம்.
What is the response?
அதனுடைய பலன் என்ன?
What is he used the word of God going to millions of people if hardly anybody is responding?
லட்சக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷம் கடந்து செல்கிறது ஆனால் ஒருவருமே பலனளிக்கவில்லை என்றால் அதில் என்ன பிரயோஜனம்?
God wants people to be saved.
மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
He saved from sin.
பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறார்.
And if God's people, that includes you and me, if we are not being saved from sin, God is not happy.
தேவனுடைய பிள்ளைகள் அதிலே நீங்களும் நானும் உள்ளடங்கி இருக்கிறோம். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படாவிட்டால் தேவன் சந்தோஷமா இருக்க மாட்டார்.
There he speaks in the last verse of Malachi how children and fathers are being separated.
இங்கே மல்கியா 4 அதிகாரம் 6 வசனத்திலே பிதாக்களும் பிள்ளைகளும் எப்படி பிரிந்திருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம்.
There is no unity in the family.
குடும்பத்திலே ஐக்கியம் இல்லை.
How can God be happy?
எப்படி தேவன் சந்தோஷமா இருக்க முடியும்?
There are families where they have family prayer.
இங்கே அநேக குடும்பங்களிலே குடும்ப ஜெபங்கள் இருக்கிறது.
They read the word of God and then the husband and wife fight with each other.
அவர்கள் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறார்கள் பிறகு கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள்.
God is happy just because they had family prayer?
குடும்ப ஜெபம் இருக்கிறதுனாலே தேவன் சந்தோஷமா இருக்கிறாரா?
There are so many churches where they preach God's word.
அநேக சபைகளிலே தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது.
But the preachers are running after money.
ஆனாலும் பிரசங்கியார்கள் பணத்தின் பின்னாக சென்று கொண்டிருக்கிறார்கள்.
And the people are not being freed from their sins.
ஜனங்கள் இன்னும் பாவத்திலிருந்து விடுதலையாகவில்லை.
How can God be happy?
எப்படி தேவன் சந்தோஷமா இருக்க முடியும்?
Please remember Genesis 1.
ஆதியாகமம் 1 அதிகாரத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
God examined the work he did.
ஒவ்வொரு நாளும் தான் செய்த வேலையை அவர் பரிசோதித்து பார்த்தார்.
He didn't examine it at the end of one month or one year.
ஒரு மாதம் முடிந்த பிறகோ ஒரு வருஷம் முடிந்த பிறகோ பரிசோதித்து பார்க்கவில்லை.
Every day.
ஒவ்வொரு நாளும்.
Do you know that God examines your life every day?
உங்களுடைய வாழ்க்கையும் தேவன் ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து பார்க்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா?
Not after one year, but every day.
ஒரு வருஷம் கழித்து அல்ல, ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் பரிசோதித்து பார்க்கிறார்.
He examines your life.
உங்களுடைய வாழ்க்கையை அவர் பரிசோதித்து பார்க்கிறார்.
For example,
உதாரணமாக,
to use the example from Genesis 1.
ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் உள்ள உதாரணத்தை பயன்படுத்த விரும்புகிறேன்.
Yesterday was the first day.
முதல் நாளை எடுத்துக்கொள்வோம்.
Yesterday was the first day.
நேற்றைய தினம் முதல் நாள்.
This conference.
இந்த கான்ஃபரன்ஸுக்கு
God said something.
தேவன் ஒன்றை சொன்னார்.
At the end of the day,
அந்த நாளின் முடிவிலே
God looks around to see what is the response to what I have spoken today.
இன்றைக்கு நான் பேசின வார்த்தைக்கு என்ன பலன் இருக்கிறது என்று அவர் பரிசோதித்து பார்க்கிறார்.
If the response is one of obedience,
உங்களுடைய பலனானது கீழ்ப்படிதலா இருக்கும் என்றால்,
God says that's good.
அது நல்லது என்று இயேசு சொல்றார். தேவன் சொல்கிறார்.
If that response was not there,
ஆனால் அந்த பலன் அங்கே இல்லை என்றால்,
He doesn't say it's good.
அது நல்லது என்று சொல்ல மாட்டார்.
And the only time he will finally say it's very good is when we have become like Jesus Christ.
மிகவும் நன்றாக இருந்தது என்று எப்பொழுது சொல்வார் என்றால் நாம் இயேசுவை போல மாறும் பொழுது.
God's purpose in giving us conferences and meetings is to make us a little more like Christ every day.
கருத்தரங்குகளையும் கூட்டங்களையும் தேவன் கொடுக்கக்கூடிய நோக்கம் ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவை போல மாற வேண்டும் என்பதனாலதான்.
I want to show you a verse in 2 Corinthians 4.
2 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
2 Corinthians 4 is like a commentary on Genesis chapter 1.
2 கொரிந்தியர் 4 அதிகாரம் என்பது ஆதியாகமம் 1 அதிகாரத்தினுடைய ஒரு கருத்து என்று நாம் சொல்லலாம்.
2 கொரிந்தியர் 4
விளக்கம் என்று சொல்லலாம்.
Verse 6 it says.
2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6 வசனத்திலே பார்க்கிறோம்.
Way back in Genesis 1 God said let the light shine out of the darkness.
இருளிலே வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் என்று எவ்வளவு நாட்களுக்கு முன்பாக ஆதியாகமத்திலே ஆண்டவர் சொன்னார்.
And in the same way
அதே விதமாக
God has put verse 6 light into our hearts.
அவர் நம்முடைய இதயத்திலே வெளிச்சத்தை வைத்தார்.
So what we read in Genesis 1 is a picture of the light of the glory of God in the face of Christ coming into our heart according to this verse.
அந்த இந்த வசனத்தின்படி ஆதியாகமம் 1 அதிகாரம் எதை முன் குறிக்கிறது என்று சொன்னால் அவர் தம்முடைய முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களில் தோன்ற பண்ணுகிறார்.
In the beginning God said let there be light.
வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஆதியிலே சொன்னார்.
The first thing he said on the first day.
முதல் நாளிலே அவர் சொன்ன முதல் காரியம் அதுதான்.
What is the spiritual meaning of that?
அதனுடைய அர்த்தம் என்ன?
Here it is.
இங்கே இருக்கிறது.
The spiritual meaning is
ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால்
that God says to us to our dark hearts
நம்முடைய
let there be light.
இருளடைந்த இதயத்தை பார்த்து இங்கே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஆண்டவர் சொல்கிறார்.
And we see the face of Jesus.
நாம் இயேசுவின் முகத்தை பார்க்கிறோம்.
And the glory of God.
தேவனுடைய மகிமை அங்கே பார்க்கிறோம்.
It's not in any other face.
யாருடைய முகத்திலேயும் அது இல்லை.
It's not in the face of any other idols or gods of other religions.
மற்ற மதங்களிலே உள்ளதன கடவுள்கள் என்று சொல்லப்படுகிறவர்களிலேயோ விக்கிரகங்களிலோ அந்த மகிமை இல்லை.
That light of the glory in Christ comes into us.
அந்த வெளிச்சமானது கிறிஸ்துவின் மகிமையானது நமக்குள்ளாக வருகிறது.
And we are born again.
நாம் மறுபடியும் பிறக்கிறோம்.
Then after we are born again,
நாம் மறுபடியும் பிறந்த பிறகு,
what happened in Genesis chapter 1?
ஆதியாகமம் 1 ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்கிறது?
Every day God said something.
ஒவ்வொரு நாளும் தேவன் ஒன்றை சொல்கிறார்.
That is also written here.
அதுவும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது.
Verse 16.
16 ஆம் வசனம்.
Our inner man is being renewed every day.
நம்முடைய உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 16 வசனம்.
That is the commentary on the rest of Genesis chapter 1.
அந்த ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே உள்ளதன மீதியுள்ள பகுதிகளுக்குள்ள விளக்கவுரை தான் இது.
That corrupt earth was renewed every day.
அந்த கெட்டுப்போன பூமியானது ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது.
So God desires that every day of our life we are renewed a little more like Christ.
நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலுமே நாம் சற்று இயேசுவை போல புதிதாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்.
God's will is that every day if I judge myself, receive God's word,
ஒவ்வொரு நாளும் என்னை நியாயந்தீர்த்து தேவனுடைய வார்த்தையை தேடினால்,
the Holy Spirit will make me a little more like Jesus.
பரிசுத்த ஆவியானவர் இன்னும் சற்று அதிகமாக இயேசுவை போல என்னை மாற்றுவார்.
It says in verse 16, our outer man is decaying.
நம்முடைய புறமான மனிதன் அழிந்து போகிறான் என்று 16 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
Many people are worried that, you know, my body is not so strong.
என்னுடைய சரீரம் அவ்வளவு வலிமுள்ளதா இல்லை என்று அனைவர் கவலைப்படுகிறார்கள்.
My memory is not so good.
என்னுடைய ஞாபக சக்தி அவ்வளவு நன்றாக இல்லை என்று சொல்கிறார்கள்.
We can never change that decay. It will happen.
அழிவு நடந்து கொண்டே தான் இருக்கும். அதை நாம் ஒரு காலம் மாற்ற
முடியாது.
ஒவ்வொரு நாளும் அது நடந்து கொண்டே இருக்கும்.
But while that is happening,
அது ஒருபுறம் நடந்து கொண்டே இருக்க,
God's will is that the inner man is being renewed.
தேவனுடைய சித்தம் என்னவென்றால் நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும்.
And I'll tell you something.
ஒன்றை உங்களுக்கு சொல்றேன்.
I have experienced in my life.
என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த காரியத்தை.
If you allow the Holy Spirit to make you more like Jesus every day.
ஒவ்வொரு நாளும் இயேசுவை போல மாற்ற முடியாக பரிசுத்த ஆவியானவருக்கு அனுமதி கொடுப்பீர்களானால்,
even your physical health will become better.
உங்களுடைய சரீர ஆரோக்கியம் கூட மென்மையானதாய் மாறும்.
You know, just like doctors will tell you that if you have a bad attitude towards somebody, that can make you sick.
யார் மீதாவது தவறான மனப்பான்மை உனக்கு இருக்குமானால் நீ வியாதி அடைய முடியும் என்று மருத்துவர்கள் சொல்வார்கள்.
If you keep on having a bitterness against other people, you can have many sicknesses.
மற்றவர்கள் மீது கசப்பை எப்பொழுதும் வைத்துக்கொண்டே இருந்தால் பல வியாதிகள் அந்த சரீரத்திலே குடிகொள்ளும்.
They have ulcers in their stomach.
வயிற்றுப்புண் உண்டாகும்.
And migraine headaches.
மைக்ரேன் தலைவலி உண்டாகும்.
Arthritis and so many problems.
மூட்டு வலி உண்டாகும். இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் உண்டாகும்.
Not because of the problem with the body.
ஏதோ சரீரத்திலே காணப்படுகிற பிரச்சனையினாலே அல்ல.
Problem in the spirit.
ஆவியிலே இருக்கக்கூடிய பிரச்சனை.
Attitude towards somebody.
மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை.
They go to doctors and take tablets and injections, it never cures them.
அவர்கள் மருத்துவரிடத்திலே செல்கிறார்கள், ஊசி போடுகிறார்கள், மாத்திரை சாப்பிடுகிறார்கள், ஒரு காலம் சுகமடைவதில்லை.
The problem is not in their body.
அந்த பிரச்சனை அந்த சரீரத்திலே இல்லை.
The problem is in their attitude.
பிரச்சனை அவருடைய மனநிலையிலே காணப்படுகிறது.
And when they change their attitude,
அந்த மனநிலையை அவர் மாற்றும் பொழுது,
forgive people,
மக்களை மன்னிக்கும் பொழுது,
people,
மக்களை நேசிக்கும் பொழுது,
love even their enemies,
தங்களுடைய விரோதிகளையும் நேசிக்கும் பொழுது,
they get healed.
அவர்கள் சுகமடைகிறார்கள்.
It happened to me once.
எனக்கு ஒரு முறை நடந்தது.
Many years ago.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக.
Before I got married.
நான் திருமணமாவதற்கு முன்பதாக.
I had to go to a doctor for a little surgery.
நான் சிறு அறுவை சிகிச்சைக்காக.
Small little thing.
சிறு காரியம் தான். சிறு அறுவை சிகிச்சைக்காக மருத்துவரிடத்தில் சென்றேன்.
And when I came out from there.
நான் அங்கிருந்து வெளியே வந்த உடனே,
I found such a severe pain down my hand, which is so painful.
கை மிகவும் அதிகமாக ஒரு வலி ஏற்பட்டது.
And it became worse and worse and worse.
அந்த வலி அதிகமாக மோசமாகிக் கொண்டே இருந்தது.
I went to another doctor.
இன்னொரு மருத்துவரிடத்திற்கு சென்றேன்.
And he said, maybe when they gave you anesthesia they dropped your head in some way and some nerve got affected.
உங்களுக்கு மயக்க மருந்து அறுவை சிகிச்சைக்கு முன்பதாக கொடுக்கும் பொழுது உங்களுடைய தலை எங்காவது மோதி இருந்திருக்கும், அதன் மூலமாக ஒரு நரம்பு பாதிப்பினாலே இந்த கைவலி வந்திருக்கலாம் என்று மருத்துவர் சொன்னார்.
I thought, boy, I've got to live with this for the rest of my life now.
ஐயோ, என் வாழ்க்கை முழுதுமாக எஞ்சிய நாட்களிலே இந்த கையோடு தான் வாழ வேண்டுமா என்று பயந்தேன்.
I was very angry with that doctor.
அந்த மருத்துவர் மீது எனக்கு அதிகமான கோபம் வந்தது.
I was born again.
அப்பொழுது நான் மறுபடியும் பிறந்திருந்தேன்.
But I didn't have victory over anger.
ஆனாலும் கோபத்தின் மீது எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை.
I did not know how to forgive people.
அவரை எப்படி மன்னிப்பது என்று அறியாதிருந்தேன்.
There are many born again people like that.
இதுபோல அநேக மறுபடியும் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள்.
Who don't get victory over their anger.
தங்களுடைய கோபத்தின் மீது அவர்களுக்கு வெற்றி இல்லை.
Who don't know how to forgive people who have hurt them.
தங்களுக்கு தீமை செய்தவர்கள் புண்படுத்தியவர்களை எப்படி மன்னிப்பது என்று அறியாமல் இருக்கிறார்கள்.
There are thousands like that.
இதுபோல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள்.
I was also like that.
நானும் அப்படி தான் இருந்தேன்.
I didn't become perfect the day I was born again.
நான் மறுபடியும் பிறந்த நாளிலேயே பூரணவானாய் மாறவில்லை.
And I even wrote a very strong angry letter to that doctor.
கோபத்தோடு கூட ஒரு கடினமான ஒரு கடிதத்தை அந்த மருத்துவருக்கு
எழுதினேன். But this never got any better.
ஆனாலும் கை சரியாகவில்லை.
One day the Lord convicted me.
ஒரு நாள் ஆண்டவர் என்னை உணர்த்தினார்.
Say you got to ask his forgiveness.
நீ அவருடைய மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார்.
For writing like that to him.
அவருக்கு கடினமான கடிதம் எழுதுவதற்காக மன்னிப்பு கேள் என்று சொன்னார்.
Forgive him.
மன்னியே என்று சொன்னார்.
So I wrote a letter of apology.
நான் மன்னிப்பு கடிதத்தை எழுதினேன்.
I said, I'm very sorry that I wrote to you like that.
நான் உங்களுக்கு இப்படி ஒரு கடிதத்தை எழுதினதற்காக அதிகமாக மனம் வருந்துகிறேன்.
I'm sure you didn't do anything deliberately, maybe accidentally something happened.
நீங்கள் வேண்டுமென்றே ஒன்றை செய்திருக்க மாட்டீர்கள், தற்செயலாக தவறுதலாக செய்திருக்கலாம்.
I really am sorry for the way I wrote, please forgive me.
நான் எழுதின கடிதத்திற்காக உண்மையாலுமே மனம் வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள்.
It was my mistake.
அது என்னுடைய தவறு.
You know what happened?
என்ன நடந்தது தெரியுமா?
I got healed.
எனக்கு சுகம் அடைந்தது.
That was more than 40 years ago.
இது 40 ஆண்டுகள் முன்பாக நடந்த சம்பவம்.
I never had a problem for a single day after that.
அதற்கு பிறகு ஒரு நாள் கூட எனக்கு அந்த பிரச்சனை வந்ததே இல்லை.
Any number of injections and tablets would not have cured me.
அதற்கு பிறகு நான் எவ்வளவோ ஊசிகளையும் மாத்திரைகளையும் எடுத்திருந்தாலும் கூட அது என்னை சுகப்படுத்தி இருந்திருக்காது.
I could have taken painkillers for the rest of my life.
என்னுடைய வாழ்க்கையின் எஞ்சிய நாட்களிலே வலி நிவாரணியை சாப்பிட்டுக் கொண்டே இருந்திருப்பேன்.
Or I could forgive that person.
அல்லது அவரை மன்னித்து இருந்திருப்பேன்.
It's much cheaper to forgive.
மன்னிப்பது மிகவும் விலை குறைவு.
Painkillers cost money.
வலி நிவாரணி அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும்.
And the healing comes quicker when you forgive.
மன்னிக்கும் பொழுது அங்கே சுகம் விரைவாய் வருகிறது.
So what I'm saying is when we have wrong attitudes in our heart, our body becomes sick.
நம்முடைய இதயத்திலே தவறான மனநிலை மனப்பான்மை இருக்குமானால் நம்முடைய சரீரத்திலே வியாதி வருகிறது என்று சொல்கிறேன்.
In a big crowd like this,
இது போல பெரிய கூட்டத்திலே,
I'm absolutely convinced that many of you are sick not because of anything wrong with your body, but because you got a wrong attitude in your heart towards somebody.
இங்கே உட்கார்ந்திருக்கிறவங்களில் அநேகர் வியாதியாக இருக்கிறீர்கள், அது உங்கள் சரீரத்தில் ஏற்பட்ட கோளாறு அல்ல, நீங்கள் யாரோ ஒருவர் மீதோ பலர் மீதோ தவறான மனப்பான்மை
வைத்திருக்கிறீர்கள்.
நீங்கள் மருத்துவத்தில் செல்கிறீர்கள்,
you go to God's servants to pray for you.
தேவ மனிதர் உங்களுக்கு ஜெபிக்க முடியாய் போகிறீர்கள்,
nothing will happen.
ஒன்றுமே நடக்காது.
You will waste your money.
பணத்தை வீணாக்குவீர்கள்.
And you won't get better.
உங்களுக்கு சீராக சரீரம் மாறாது. முதலாவதாக
forgive.
மன்னியுங்கள்.
Forgive your mother-in-law.
உங்களுடைய மாமியாரை மன்னியுங்கள்.
Forgive those family members who cheated you of your property.
உங்களுடைய சொத்தை ஏமாற்றி எடுத்தவர்களை மன்னியுங்கள்.
Forgive those people who did you some wrong.
உங்களுக்கு தவறு செய்தவர்களை மன்னியுங்கள்.
Forgive that boss in your office who's treated you so harsh.
உங்களை மிகவும் கடினமாக நடத்தின மேல் அதிகாரியை மன்னித்து விடுங்கள்.
Forgive your neighbor who has been troubling you for so long.
அநேக நாட்களாக உங்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரரை மன்னியுங்கள்.
Forgive the person who works with you in your office or school or hospital.
உங்களுடைய அலுவலகத்திலே உங்களுடைய ஆஸ்பத்திரியிலே வேலை செய்து கொண்டிருக்கிற நபரை மன்னியுங்கள்.
And do what I did.
நான் செய்ததை நீங்களும் செய்யுங்கள்.
Forgive the doctor who made a mistake when he treated you.
உங்களுக்கு சிகிச்சை கொடுக்கும் பொழுது தவறாய் ஒன்றை செய்துவிட்ட மருத்துவரை மன்னித்து விடுங்கள்.
That's very difficult.
மிகவும் கடினமாக இருக்கும்.
When you go to a doctor and he makes a mistake and your condition becomes worse.
ஒரு மருத்துவரிடத்தில் சிகிச்சைக்கு செல்கிறீர்கள், அவர் சிகிச்சை தவறாய் கொடுத்தபடினாலே நிலைமை இன்னும் மோசமாகி விட்டது.
God taught me that lesson on forgiveness 40 years ago and I have never forgotten it.
பாடத்தை 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார்.
I learned that my physical health depends a lot on my attitude in my heart.
என்னுடைய சரீர ஆரோக்கியமானது பெரும்பான்மையாக என்னுடைய மனதினுடைய நிலையை பொறுத்து இருக்கிறது என்று நான் அறிந்து கொண்டேன்.
And from that day I have become very careful about the attitude of my heart.
அந்த நாளிலிருந்து என்னுடைய இதயத்தின் மனப்பான்மையை குறித்து அதிக கவனமுள்ளவனாய் இருக்கிறேன்.
I want to tell you the same thing is true the other way around.
இதே காரியத்தை நாம் திருப்பி போட்டாலும் அது மெய்யா இருக்கிறது என்று சொல்ல
விரும்புகிறேன். Bad attitude in the heart brings sickness in the body.
எப்படி இதயத்திலே உள்ள தவறான மனப்பான்மை சரீரத்திலே ஒரு நோயை கொண்டு வருகிறதோ,
a good attitude in the heart brings health in your body.
ஒரு நல்ல மனப்பான்மை சரீரத்திலே ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது.
The Bible says a cheerful heart does good like a medicine.
வேதத்திலே நாம் பார்க்கிறோம் சந்தோஷம் மனமகிழ்ச்சி உள்ள ஆவி மனதுக்கு நல்ல ஔஷதமாக இருக்கிறது.
So here we read in this verse.
இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்
2
கொரிந்தியர்
4:16.
புறம்பான மனுஷன் அழிகிறான்.
That's happening to all of us.
அது நம்மளை அனைவருக்கும் நடக்கிறது.
But
ஆனால்
our inner man
நம்முடைய உள்ளான மனுஷன்.
The Holy Spirit is trying to renew every day.
ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் அதை புதிதாக்க விரும்புகிறார்.
And if I allow the Holy Spirit to renew my inner man every day.
ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் புதிதாக்க முடியாது நான் அனுமதித்தால்
my mind will become clearer.
என்னுடைய மனது தெளிவாக மாறும்.
My body will become healthier.
என் சரீரம் ஆரோக்கியமுள்ளதாய் மாறும்.
I'll be able to do much more for the Lord with my life.
என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கென்று அதிகமாக நான் காரியங்களை செய்ய முடியும்.
And you live longer too.
அது மட்டுமல்ல நீண்ட நாட்கள் ஆயுசுள்ளவனாய் வாழ முடியும்.
So it's a wonderful thing to allow the Holy Spirit to renew us every day.
ஆகவே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை நம்மை புதிதாக்க முடியாய் அனுமதிப்பது நல்லது.
Jesus said man shall not live by bread alone.
மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல.
How often do we have food?
எவ்வளவு அடிக்கடி நாம் சாப்பிடுகிறோம்?
Every day.
ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிறோம்.
Jesus told us to pray, give us this day our daily bread.
அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க முடியா இயேசு கட்டளை கொடுத்தார்.
He expected us to eat food every day.
ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிடும்படியாய் அவர் எதிர்பார்க்கிறார்.
Except when we are fasting, we eat food every day.
உபவாசம் இருக்கும் நாட்களை தவிர மற்ற நாட்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிறோம்.
But then he said,
அதற்கு பிறகு சொல்கிறார்,
more important than that daily food,
அந்த அனுதின ஆகாரத்தை காட்டிலும் முக்கியம் என்னவென்றால்,
is the word that proceeds from God's mouth.
தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை.
Matthew chapter 4,
மத்தேயு 4 ஆம் அதிகாரம்,
the very first words that Jesus spoke in his ministry,
தம்முடைய ஊழியத்திலே ஆண்டவர் பேசின முதல் வார்த்தை,
the very first words,
அவர் பேசின முதல் வசனம்,
that are recorded in the Bible,
வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது,
that Jesus spoke,
இயேசு பேசின வார்த்தைகள்,
after his baptism,
அவருடைய ஞானஸ்நானத்துக்கு பிறகு,
what are they?
அவைகள் என்ன?
Matthew 4:4,
மத்தேயு 4 ஆம் அதிகாரம் 4 ஆம்
வசனம், shall not live by bread alone but in every word that proceeds out of the mouth of God.
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
How am I supposed to live?
நான் எப்படி வாழ வேண்டும்?
Not by a few of God's words.
இது தேவனுடைய ஒரு சில வார்த்தைகளை வைத்து வாழக்கூடாது.
Not by many of God's words.
தேவனுடைய अनेक வார்த்தைகளினாலே அல்ல.
But by every word of God.
ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் பிழைக்க வேண்டும்.
How much of this book am I supposed to read?
இந்த புத்தகத்திலே எவ்வளவு நான் வாசிக்க வேண்டும்?
Some of the book, some of the verses.
ஒரு சில வசனங்களையா?
Many verses.
अनेक வசனங்களையா?
Or all the verses.
அல்லது எல்லா வசனங்களையுமா?
Well, this verse tells us here.
ஆனால் இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது?
Man shall live by every word that proceeds from God's mouth.
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் மனிதன் பிழைப்பான்.
There is only one book in the world that God has written.
தேவன் எழுதின ஒரே ஒரு புத்தகம் தான் இந்த உலகத்திலே உண்டு.
When I was converted in 1959,
1959 ஆண்டிலே நான் மனம் திரும்பின பொழுது,
I decided that I am going to read every word that God has written in this book.
தேவன் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனத்தையும் நான் வாசிப்பேன் என்று தீர்மானித்தேன்.
And in 6 months I read the whole Bible.
6 மாதத்திலே முழு வேதாகமத்தையும் வாசித்தேன்.
I didn't understand most of it.
அதிலே அநேக பகுதிகளை நான் விளங்கிக் கொள்ளவில்லை.
But I read it.
ஆனால் வாசித்தேன்.
And from that day,
அந்த நாளிலிருந்து,
I started studying it.
நான் படிக்க ஆரம்பித்தேன்.
I still haven't understood everything in it.
இன்னும் இதில் உள்ள எல்லாவற்றையும் நான் விளங்கிக் கொள்ளவில்லை.
But I understand a lot more today.
ஆனால் அன்று இருந்ததை காட்டிலும் இன்று அநேக பகுதிகளை புரிந்து கொண்டேன்.
So what I want to say is this.
நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால்,
that my life has changed because I took every word that God has written in this book seriously.
தேவனுடைய வார்த்தை இதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நான் கருத்தாய் எடுத்துக்கொண்டபடினாலே நான் அப்படி மாறி இருக்கிறேன்.
I want to ask you whether you believe that man lives by every word that proceeds from God's mouth.
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் மனிதன் பிழைப்பான் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா இல்லையா என்று உங்களை கேட்கிறேன்.
That is the message in the first chapter of Genesis.
ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலே காணப்படுகிற செய்தி இதுதான்.
God said every day.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒன்றை பேசினார்.
Something happened.
ஒன்று நடந்தது.
God saw good.
தேவன் நல்லது என்று கண்டார்.
So God speaks to you.
தேவன் உங்களோடு கூட பேசுகிறார்.
He sees whether you respond to it.
நீங்கள் அதற்கு பதில் செய்கிறீர்கள் என்று பார்க்கிறார்.
If you don't respond to it,
நீங்கள் அதற்கு பதில் சொல்லவில்லை என்றால்,
then nothing more will happen.
ஒன்றுமே நடக்காது.
When I got converted,
நான் மனம் திரும்பிய பொழுது,
I knew I had to take water baptism.
நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று அறிந்திருந்தேன்.
But I knew in different churches people have different opinions about baptism.
ஆனால் வித்தியாசப்பட்ட சபைகளிலே பலதரப்பட்ட கருத்துக்களை ஞானஸ்நானத்தை பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்திருக்கிறேன்.
Some churches they baptize children, some churches they baptize older people.
சில சபைகளிலே குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள், சில சபையிலே வளர்ந்தவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள்.
I read the word of God.
நான் தேவனுடைய வார்த்தையை வாசித்தேன்.
I said, Lord, I'll do what you say.
ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறீரோ அதை செய்கிறேன்.
I read in the word of God and I saw in the Bible no child was ever baptized.
நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது எந்த ஒரு குழந்தையும் ஞானஸ்நானம் பெற்றதாக வாசிக்கவில்லை.
It was all adults who were baptized.
பெரியவர்கள் தான் ஞானஸ்நானம் எடுத்தார்கள்.
Even Jesus was not baptized as a child, he was baptized as a grown up person.
இயேசுவும் கூட குழந்தையாக இருக்கும் பொழுது ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. அவர் வளர்ந்த பிறகு தான் ஞானஸ்நானம் எடுத்தார்.
So I knew what I had to do.
ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தேன்.
But I didn't do it.
ஆனாலும் நான் அதை செய்யவில்லை.
I didn't do it because I thought people in my church, what will they think? They'll throw me out.
என்ன சபையில் உள்ளவர்கள் இப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்தால் என்ன செய்வார்கள், என்னை வெளியேற்றி விடுவார்களோ என்று பயந்தேன்.
So 1.5 years I didn't obey God.
ஆகவே 1.5 ஆண்டுகள் நான் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை.
You know what happened in those 1.5 years?
அந்த 1.5 ஆண்டுகள் என்ன நடந்தது தெரியுமா?
Every time I knelt down to pray,
ஒவ்வொரு முறையும் நான் ஜெபிக்க முழங்கால் படிக்கும் பொழுது,
I felt the Lord was saying to me,
ஆண்டவரே சொல்வது போல உணர்ந்தேன்,
You're not listening to me, why should I listen to you?
நீ எனக்கு செவி கொடுக்கவில்லை, நான் ஏன் உனக்கு செவி கொடுக்க வேண்டும்?
Do you feel God is saying that to you sometimes?
சில சமயத்திலே தேவன் உன்னிடத்திலே அப்படி சொல்கிறார் என்று உணர்ந்திருக்கிறீர்களா?
I want to ask all of you a question.
இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன்.
May not be baptism, maybe you've all taken baptism.
ஞானஸ்நானமாக இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம்.
It may be something else that God has spoken to you.
ஏதோ வேறு ஒரு காரியத்தை தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்.
But you haven't yet obeyed it.
ஆனால் இன்னுமாய் நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறாய்.
Maybe you cheated somebody of money many years ago and God's told you to return it.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக பண விஷயத்தில் யாரோ ஒருவர் ஏமாற்றி இருக்கிறாய், அதை திரும்ப செலுத்த முடிய ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
Maybe you traveled without a ticket in the railway train and God's told you go and return that money.
பயண சீட்டு வாங்காமல் நீ ரயிலிலே பிரயாணம் செய்திருக்கலாம், அதை திரும்ப கொடுக்க முடியாது தேவன் சொல்கிறார்.
You don't do it.
ஆனாலும் நீ செய்வதில்லை.
God said something to you.
தேவன் ஒன்றை உனக்கு சொல்கிறார்.
Have you ever traveled in a train without a ticket?
பயண சீட்டு வாங்காமல் என்றாவது ரயிலிலே பிரயாணம் செய்திருக்கிறாயா?
What did you do about it?
அதை குறித்து என்ன செய்திருக்கிறாய்?
Say, well, the conductor didn't catch me.
அந்த நடத்துனர் என்னை பிடிக்கவில்லை என்று சொல்கிறீர்களா?
I am clever.
நான் புத்திசாலி.
You're not so clever. God has caught you.
நீங்கள் புத்திசாலி அல்ல, தேவன் உங்களை உண்டாக்கி இருக்கிறார்.
He caught you.
அ தேவன் உங்களை பிடித்திருக்கிறார்.
And you kneel down to pray, God will say, you're not listening to me, I don't listen to you.
இப்பொழுது நீ முழங்கால் படியிட்டு ஜெபித்தால் நீ எனக்கு செவி கொடுக்கவில்லை, நான் உன்னுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று
சொல்வார். About 47 years ago,
47 ஆண்டுகளுக்கு முன்பாக,
I went to a railway station in Bombay once.
ஒருமுறை பம்பாயிலே உள்ளதான ரயில் நிலையத்திற்கு சென்றேன்.
And I bought a lot of tickets.
அநேக பயண சீட்டுகளை வாங்கினேன்.
And tore it up.
அதை வாங்கி கிழித்தேன்.
I became a happy man.
அப்பொழுது நான் ஒரு வாலிபனாக இருந்தேன்.
I decided anybody in my life I have wronged I will ask forgiveness.
நான் யாராய் இருந்தாலும் ஒருவரிடத்தில் தவறு செய்திருந்தால் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்பேன்.
If I have taken money wrongfully from anywhere I'll give it back.
எங்கிருந்தாவது பணத்தை தவறாக நான் பெற்றிருந்தால் அதை திரும்ப செலுத்துவேன் என்று சொன்னேன்.
Because I want God to listen to my prayer.
என்றால் தேவன் என் ஜெபத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
I don't want God to say to me you're not listening to me I won't listen to you.
நீ எனக்கு செவி கொடுக்கவில்லை, ஆகவே நான் உனக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று தேவன் என்னை பார்த்து சொல்ல விரும்பவில்லை.
Just like I told you that many of you could be sick because you got a wrong attitude towards somebody.
யார் மீதோ தவறான மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறபடினாலே உங்களில் அநேகர் வியாதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னது போல,
I also want to say this.
இதையும் சொல்ல விரும்புகிறேன்.
Many of your prayers God doesn't listen to because something God told you you're not listening to.
தேவன் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார், நீங்கள் அதற்கு செவி கொடுக்காதபடினாலே உங்களுடைய அநேக ஜெபங்களுக்கு தேவன் செவி கொடுக்கவில்லை.
I would suggest that you obey God as soon as possible.
எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாய் கீழ்ப்படிங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஆலோசனை
சொல்கிறேன். If you have to write a letter of apology to somebody, write it as soon as possible.
யாரோ ஒருவருக்கு மன்னிப்பு கடிதம் எழுத வேண்டுமானால் எவ்வளவு விரைவாய் முடியுமோ அவ்வளவு விரைவாய் அந்த கடிதத்தை எழுதுங்கள்.
Make that phone call and ask forgiveness.
அல்லது தொலைபேசியிலே அழைத்து மன்னிப்பை கேளுங்கள்.
God delights in those who obey immediately.
அவருக்கு உடனடியாக கீழ்ப்படுகிறவர்களிடத்திலே தேவன் சந்தோஷமுள்ளவராக
இருக்கிறார். God is speaking every day.
தேவன் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கிறார்.
That's what we read in Genesis 1.
இதைத்தான் நாம் ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே
வாசிக்கிறோம். And at the end of the day he examines, did that child of mine obey me?
என்னுடைய மகனோ மகளோ எனக்கு கீழ்ப்படிந்தானா கீழ்ப்படிந்தாளா என்று அந்த நாளின் முடிவிலே அவர் பரிசோதித்து பார்க்கிறார்.
If you obeyed him, next day he'll do something more.
இன்றைக்கு நீ கீழ்ப்படிந்திருப்பாயானால் அடுத்த நாளிலே இன்னும் அதிகமான ஒன்றை உனக்கு செய்வார்.
God has done so many wonderful things for me in my life.
என்னுடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளவு அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார்.
He's done so many wonderful things for me in my family.
என்னுடைய குடும்பத்துக்கு அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார்.
He has taught me so many things in the word which I never read in any book in the world.
இந்த உலகத்தில் எந்த புத்தகத்திலும் வாசிக்காத காரியங்களை தேவன் தம்முடைய வார்த்தையிலிருந்து எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
It's not because I'm cleverer than other people.
மற்றவர்களை காட்டிலும் நான் புத்திசாலி என்பதனாலே அல்ல.
There are many Christians who are 10 times cleverer than me.
அநேக கிறிஸ்தவர்கள் என்னை காட்டிலும் 10 மடங்கு புத்திசாலித்தனமாக இருக்கிறார்கள்.
It's not cleverness.
புத்திசாலித்தனம் அல்ல,
இட்ஸ் ஒபீடியன்ஸ்,
கீழ்ப்படிதல்.
When God says something, do it.
தேவன் ஒன்றை சொன்னால் உடனே அதற்கு கீழ்ப்படியுங்கள்.
I remember once when I went to a bank to get a bank draft.
ஒருமுறை நான் ஒரு காசோலை எடுக்கும்படியாக ஒரு வங்கிக்கு சென்றேன்.
They said come back in the evening.
மாலையிலே 4 மணிக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள்.
So I went back in the evening.
மாலையிலே 4 மணிக்கு சென்றேன்.
It was not ready.
இன்னுமாய் அது தயாராகவில்லை.
So I told the bank manager.
அந்த வங்கி மேலாளரை பார்த்து சொன்னேன்.
I said this is very inefficient.
அவர் மிகவும்
this is very inefficient.
இது மிகவும் திறமை குறைவானதான வேலையா இருக்கிறது என்று சொன்னேன்.
When the previous bank manager here was here, it things were much better.
இதற்கு முன்னாக இருந்த மேலாளர் இருக்கும் பொழுது இந்த வங்கியானது திறமையாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது.
I said that to him in the presence of other people.
மற்றவர்கள் இருக்கும் பொழுது நான் அவரை பார்த்து இதை சொல்லிவிட்டேன்.
Because they told me to come back after another half an hour.
என்னால் இன்னும் அரை மணி நேரம் கழித்து வாருங்கள் என்று சொன்னார்கள்.
As I was walking back home.
நான் வீட்டுக்கு திரும்ப நடந்து கொண்டிருக்கும் பொழுது
the Lord spoke to me.
ஆண்டவர் நோடு கூட பேசினார்.
Go back.
திரும்பமாய் போ.
You should not speak to a bank manager like that.
ஒரு வங்கி மேலாளர் இடத்திலே அப்படி நீ பேசி இருக்க கூடாது.
You insulted him.
அவரை நீ நிந்தித்து விட்டாய்.
Go and ask his forgiveness. In the presence of all those people
ange irukkudiya athane ver mathiyilum irukkumbodhu avargal munnilil nee poi mannippikal endru sonnar.
I had a choice.
Enakku ippozhudhu irandu kaaryangalai seiya mudiyum.
Either I go back,
naan meendumai thirumbi sella mudiyum,
or argue with God, but Lord, he was inefficient, that's why I said it.
Alladhu aandavarudile vaakkuvaadam panni aandavare avar thiramai kuraivullavara irundar aagave dhaan naan sonnen endru sollalam.
If I had argued with the Lord,
naan devanudile vaakkuvaadam pannirundirpenaanal,
I know what would have happened.
Enakku enna nadandirukkum endru enakku theriyum.
I would not have any anointing today when I speak.
இன்றைக்கு நான் பேசும்போது எனக்கு ஒரு அபிஷேகம் இருக்காது.
It is so easy to lose the anointing of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை இழப்பது மிகவும் எளிது.
You know what I did?
நான் என்ன செய்தேன் தெரியுமா?
Before I reached home, I turned around.
நான் வீட்டுக்கு போவதற்கு முன்பதாகவே வண்டியை திருப்பி விட்டேன்.
I went back.
நான் மீண்டும் அங்கே சென்றேன்.
And I apologized to him.
அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டேன்.
I said, I'm sorry sir, I shouldn't have spoken like.
ஐயா, நான் இப்படி பேசியிருந்திருக்க கூடாது, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னேன்.
Do you feel that you have lost the anointing because you are not willing to do something like that?
இது போல ஒரு காரியத்தை தேவன் சொன்ன பிறகு நீங்கள் செய்யாமல் இருக்கிறபடினாலே அபிஷேகத்தை இழந்து விட்டேன் என்று எண்ணுகிறீர்களா?
Once the Lord told me to apologize to a young boy who was younger than my youngest son.
ஒருமுறை என்னுடைய கடைசி மகனுடைய வயதை காட்டிலும் குறைவா இருக்கக்கூடிய ஒரு வாலிபனிடத்திலே போய் ஆண்டவர் மன்னிப்பு கேட்க சொன்னார்.
In our church.
நம்முடைய சபையிலே.
I went to him immediately.
உடனடியாக நான் அவனிடத்திலே சென்றேன்.
I said, I'm sorry for the way I spoke, please forgive me.
நான் பேசின விதத்தை குறித்து நான் வருத்தப்படுகிறேன், மன்னித்து விடு என்று கேட்டேன்.
You know, some of us are so proud.
நம்மிலே சிலர் பெருமையுள்ளவர்களா இருக்கிறோம்.
We are unwilling to ask forgiveness like that.
இது போல மன்னிப்பு கேட்பதற்கு மனமற்றவர்களா இருக்கிறோம்.
What do you lose?
நீங்கள் எதை இழக்கிறீர்கள்?
You lose the anointing of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை இழக்கிறீர்கள்.
You lose the mighty way in which God could have used you.
தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்தி இருந்திருக்கலாம், அதை இழந்து
விட்டீர்கள். One day, even if you go to heaven,
ஒரு நாளிலே பரலோகத்துக்கு போனாலும் கூட
you will have so much regret in heaven because of the way you missed God's best on earth.
இந்த பூமியிலே தேவன் உங்களுக்கென்று வைத்திருந்த சிறந்த ஒரு காரியத்தை இழந்து விட்டபடினாலே எவ்வளவோ துக்கம் உங்களுக்கு உண்டாயிருக்கும்.
I believe that God can do tremendous things in Tamil Nadu if he has a whole lot of people who will respond to his word as soon as he says it.
தேவன் சொன்ன மாத்திரத்திலே அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் அநேகர் இருப்பார்கள் என்று சொன்னால் தேவன் வல்லமையான காரியத்தை செய்திருக்க முடியும்.
God doesn't want a whole lot of people who just listen and listen and listen and listen every day.
ஒவ்வொரு நாளும் செவி கொடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய மக்கள் தேவையில்லை ஆண்டவருக்கு.
God wants at least a few people who will obey every day.
ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படியக்கூடிய வெகு சிலர் ஆண்டவருக்கு போதும்.
Remember this, that the measure of your life is dependent on this.
உங்களுடைய வாழ்க்கையுடைய அளவு இதை பொறுத்து தான் இருக்கிறது என்ற ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
You know, like in a sick person in a hospital, the doctor says, he's getting better and better and better.
மருத்துவமனையிலே இருக்கக்கூடிய ஒரு வியாதி கொண்டவர் அவர் அதிலே முன்னேறி வருகிறார் என்று மருத்துவர் சொல்கிறது போல.
How do we know whether we are spiritually getting better or not?
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி வருகிறோமா என்று எப்படி நமக்கு தெரியும்?
By this verse.
இந்த வசனத்தின் மூலமாக.
Man shall not live by bread alone.
மனிதன் அப்பத்தினாலே மட்டுமல்ல,
but by every word that proceeds from God's mouth.
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான்.
You listen to a word.
ஒரு வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம்.
You respond to it.
அதற்கு பதில் கொடுக்கிறீர்கள். கீழ்ப்படுகிறீர்கள்.
Your life goes up a little bit.
உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் மேலாக போகும்.
Your spiritual life.
ஆவிக்குரிய வாழ்க்கை.
Your knowledge of God.
தேவனிலே உள்ள அறிவு.
The power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினுடைய பலன்.
And the next day.
அடுத்த நாள்
God says something else to you.
வேறு ஒன்றை ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார்.
And you obey.
கீழ்ப்படிகிறீர்கள்.
Your life goes up again.
உங்களுடைய வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கிறது.
The anointing becomes greater.
அபிஷேகமானது பெரிதளவாய் மாறுகிறது.
God anointed me with the Holy Spirit many years ago.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனே பரிசுத்த ஆவியானவரால் நிறைத்தார்.
But I'm not satisfied with that.
அதிலே நான் திருப்தி கொள்ளவில்லை.
I want the anointing in my life to become greater and greater and greater and greater till the end of my life.
என்னுடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் அபிஷேகமானது வளர்ந்து வளர்ந்து பெருகி பெருகி போக வேண்டும் என்று விரும்புகிறேன்.
God's given me victory over my anger which used to trouble me in my younger days.
என்னுடைய வாலிப நாட்களிலே எனக்கு பிரச்சனை கொடுத்து வந்த கோபத்திலிருந்து தேவனை விடுதலையாக்கினார்.
I'm not happy with that.
ஆனால் அதிலே எனக்கு சந்தோஷமா இல்லை.
Area after area after area I want to become like Jesus.
ஒவ்வொரு பகுதியாக நான் இயேசுவை போல மாற விரும்புகிறேன்.
I want my mind to be as pure as the mind of Jesus.
என்னுடைய மனது இயேசுவின் மனதை போல சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறேன்.
I want my attitude to money to be exactly the same as the attitude of Jesus to money.
இயேசுவுக்கு பணத்தின் மீது இருந்த மனப்பான்மை எப்படி இருந்ததோ அதே மனப்பான்மை நானும் கொண்டிருக்க விரும்புகிறேன்.
Because it is only when God saw man in his image that he said very good.
மனிதனை தம்முடைய சாயலிலே பார்த்த பொழுதுதான் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார்.
And that is the time when God will say very good about me and you.
அந்த நேரத்தில் தான் தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து நல்லது என்று சொல்வார்.
So what did we read in 2 Corinthians 4? The inner man is being renewed every day.
ஆகவே 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான் என்று வாசிக்கிறோம்.
We have a theme for this conference down here to stand true to God.
தேவனுக்கென்று உத்தமத்தில் நிலைத்திருப்பது என்றதான கருப்பொருளை இந்த கூட்டங்களுக்கு நாம் வைத்திருக்கிறோம்.
How do I stand true to God?
நான் எப்படி தேவனுக்கு உத்தமத்தில் நிற்க முடியும்?
It's not just by preaching a lot of things.
அநேக காரியங்களை பிரசங்கிப்பதன் மூலமாக அல்ல.
But by having a Christ-like life from which I preach those things.
கிறிஸ்துவைப் போல ஒரு வாழ்க்கையை வைத்துக்கொண்டு அதிலிருந்து நான் பிரசங்கிக்க வேண்டும்.
Otherwise there's no authority in what I say.
இல்லாத பட்சத்தில் நான் பேசுகிறதிலே ஒரு அதிகாரம் இருக்காது.
A Christ-like life is like a platform on which I can stand.
கிறிஸ்துவைப் போல உள்ள வாழ்க்கையானது நான் நிற்கக்கூடிய ஒரு மேடையைப் போல இருக்கிறது.
And that's why we need to allow the Holy Spirit to transform us every day.
ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுபடுத்த முடியாய் நாம் விட்டு கொடுக்க
வேண்டியிருக்கிறது. But that was not the history of the Israelites.
இஸ்ரவேலுடைய சரித்திரம் இப்படி இல்லை.
God spoke to them.
தேவன் அவர்களோடு பேசினார்.
For 1500 years from the time of Moses to John the Baptist.
மோசேயின் காலம் முதல் யோவான் ஸ்நானகன் காலம் வரை 1500 ஆண்டுகளாக தேவன் பேசினார்.
How many prophets he sent to them?
எத்தனை தீர்க்கதரிசிகளை தேவன் அவர்களிடத்தில் அனுப்பினார்?
Sometimes they would listen for
சில சமயத்திலே செவி கொடுப்பார்கள். 1-2 வாரங்கள் செவி கொடுப்பார்கள்.
You know like in a conference we come and we get all stirred up.
கான்ஃபரன்ஸ் கூட்டத்துக்கு வருகிறோம் நாம் எல்லாரும் கிளர்ச்சி விட்டு எழுப்பப்படுகிறோம்.
And the effect of this message will last about 1 week.
இந்த செய்தியினுடைய பிரதிபலிப்பு ஒரு வாரத்துக்கு தான் தாக்கு பிடிக்கும்.
And after that we go back to the old life.
அதற்கு பிறகு நாம் மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து செல்கிறோம்.
Husband and wife will stop fighting for 1 week because they came from the conference.
கான்ஃபரன்ஸ்க்கு வந்தபடினாலே ஒரு வாரத்துக்கு அந்த யுத்தம் கணவன் மனைவிக்குள்ள யுத்தமானது நிறுத்தி வைக்கப்படுகிறது.
Some who are more wholehearted maybe 2 weeks.
இன்னும் கொஞ்சம் முழு இறுதி அடைந்தவர்கள் 2 வாரத்துக்கு யுத்தத்தை நிறுத்தி வைப்பார்கள்.
And after that
அதற்கு பிறகு
back to the same old life.
பழைய அதே வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து செல்கிறார்.
That's not God's will.
இது தேவ சித்தம் அல்ல.
That is how it was with Israel.
இப்படி தான் இஸ்ரவேல் மக்களிடத்தில் இருந்தது.
Their life was up and down and up and down and up and down and up and down.
அவருடைய வாழ்க்கையானது மேலும் கீழுமாக மேலும் கீழுமாக மேலும் கீழுமாகவே இருந்தது.
Is your Christian life like that?
உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இருக்கிறதா?
Up.
மேல் நோக்கி போவது.
After some special meetings.
கூட்டங்களுக்கு வந்தது பிறகு மேலே போவது.
And then after some time down.
கொஞ்ச நாட்கள் கழித்து அப்படியே கீழே இறங்குறது.
Then another special meeting goes up again.
இன்னொரு விசேஷித்த கூட்டம் மேலே போகிறது.
Then it down again.
அதுக்கு கீழே வருகிறது.
And then another conference it goes up.
அடுத்த கான்ஃபரன்ஸ் கூட்டம் மேலே போகிறது.
That's not God's will.
அது தேவ சித்தமே அல்ல.
God's will is that our life goes up and up and up and up and up and up and up continues.
தேவ சித்தமானது நாம் தொடர்ந்து மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி போய் கொண்டே இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார்.
That's how it was in Genesis 1.
இப்படி தான் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் இருக்கிறது.
The earth became better after day 1.
1 நாளுக்கு பிறகு பூமியானது இன்னும் முன்னேற்றம்
காணப்பட்டது. Second day still
better. 2 ஆண்டில் இன்னும் சற்று முன்னேற்றம். 3 நாளிலே இன்னும் சற்று முன்னேற்றம்.
It wasn't up and down and up and down.
அது மேலும் கீழும் மேலும் கீழுமாக இல்லை.
No, it just got better and better and better till God said, very good.
மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லும் வரை அது மேன்மையாகிக் கொண்டே முன்னேறிக் கொண்டே
போனது.
உங்களுக்கும் எனக்கும் இதுதான் தேவ சித்தம்.
But Israel, it was not like that.
ஆனால் இஸ்ரவேலோ அப்படி இல்லை.
Because they didn't listen to the prophets.
ஏனென்றால் அவர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கவில்லை.
They listened to the false prophets who just told them nice things, never told
them about their sin. நல்ல காரியங்களை, பாவத்தை தவிர மற்ற காரியங்களை சொன்ன தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுத்தார்கள்.
And so they went up and down and up and down and up and down.
ஆகவே அவர்கள் மேலும் கீழுமாய் சென்று கொண்டே இருந்தார்கள்.
You know what happened finally?
கடைசியாக என்ன நடந்தது தெரியுமா?
God said, I've finished with you.
உன்னோடு கூட என்னுடைய காரியங்கள்லாம் இதோடு முடித்துக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார்.
I'm going to scatter you to all the nations of the world.
இந்த உலகத்தின் பல நாடுகளுக்கு உன்னை சிதறடிப்பேன் என்று சொல்லிவிட்டார்.
You know what happened to the Jewish people?
யூதர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியுமா?
40 years after they crucified Christ.
இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பிறகு 40 ஆண்டுகள் கழித்து
they were scattered from their land to all the nations of the world.
தங்களுடைய தேசத்திலிருந்து பூமியின் பல நாடுகளுக்கு அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள்.
But they've started coming back now.
இப்பொழுது அவர்கள் எல்லாம் திரும்ப அவர்கள் நாடுகளுக்கு சென்று விட்டார்கள்.
Which is one of the indications that Jesus is coming back soon.
இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளம்.
Jesus went into the temple twice to drive out all the people who were making money there.
தேவனுடைய ஆலயத்திலே பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்த மக்களை விரட்டி அடிப்பதற்கு இயேசு இரண்டு முறை தேவாலயத்துக்கு சென்றார்.
Once in John chapter 2 at the beginning of his ministry.
தம்முடைய ஊழியத்தின் ஆரம்ப கட்டமாகிய யோவான் இரண்டாம் அதிகாரத்திலே அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம்.
And another time at the end of his ministry.
அடுத்த முறை அவருடைய ஊழியத்தின் முடிவு பகுதியிலே செய்தார்.
I want you to see something that he said there.
அங்கே அவர் சொன்ன ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியா விரும்புகிறேன்.
First of all, right at the beginning of his ministry in John chapter 2.
முதலாவதாக யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே
we read there in the beginning that he went to Cana and did the first miracle in the first few verses.
முதல் ஒரு சில வசனங்களிலே கானா ஊரிலே சென்று அவர் செய்த அற்புதத்தை வாசிக்கிறோம்.
And then we read after that.
அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம்.
A few days later he went to the temple, verse 14.
14 ஆம் வசனத்திலே தேவாலயத்திற்கு அவர் சென்றார்.
Remember, this is the beginning of his ministry.
இது அவருடைய ஊழியத்தின் ஆரம்பம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள்.
And when he went into the temple,
அவர் அந்த ஆலயத்துக்கு போகும்பொழுது
all types of people selling and making money there in the name of God.
அங்கே பலதரப்பட்ட மக்கள் தேவனுடைய நாமத்தினாலே பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்.
And he drove them all out.
அவர்கள் எல்லாரையும் அவர் விரட்டி அடித்தார்.
And he said,
அவர் சொன்னார்,
Verse 16, don't make my father's house a house of business.
பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்று
சொன்னார். What did they do to the father's house?
அவருடைய பிதாவின் வீட்டில் என்ன செய்தார்கள்?
He said, this is my father's house.
இதனுடைய பிதாவின் வீடு என்று சொன்னார்.
But you have made it a house of business.
நீங்களும் அதை வியாபார வீட்டாய் மாற்றி விட்டீர்கள்
என்று சொன்னார்.
இந்த வார்த்தைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
This is my father's house.
இதனுடைய பிதாவின் வீடு.
But you have made it a house of business.
ஆனால் நீங்களும் இதை வியாபார வீடாய் மாற்றி விட்டீர்கள்.
Why am I saying this?
ஏன் நான் இதை சொல்கிறேன்?
Because it is happening today.
இன்றைக்கு இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
The church is the father's house.
சபையானது பிதாவினுடைய வீடு.
People are making money there in the name of Christ.
அங்கே கிறிஸ்துவின் நாமத்தினாலே பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Preachers are making money in the name of Christ.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரசங்கியார்கள் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
They are teaching people how to do business.
எப்படி வியாபாரம் செய்வது என்பதை போதிக்கிறார்கள்.
With God.
தேவனோடு கூட வியாபாரம் எப்படி செய்வது?
Come and give your tithe to my ministry.
என்னுடைய ஊழியத்திற்கு வந்து தசம பாகம் கொடு.
God will give you 100 times more.
தேவன் உனக்கு 100 மடங்காக திரும்ப கொடுப்பார்.
That is business.
இதுதான் வியாபாரம்.
Business is
வியாபாரம் என்றால்
I invest 100 rupees, I get 1000 rupees.
நான் 100 ரூபாய் மூலதனம் செய்கிறேன், நான் அதற்கு மாறாக 1000 ரூபாய் பெற்றுக் கொள்கிறேன்.
The principle of business in the world is like that.
எல்லா வியாபாரத்தினுடைய கோட்பாடும் இப்படித்தான் இருக்கிறது.
I invest 1 lakh and I make 10 lakhs.
1 லட்சம் மூலதனம் செய்கிறேன், 10 லட்சமாய் பெற்றுக் கொள்கிறேன்.
They used to do it in the marketplace in the old days.
அந்த நாட்களிலே சந்தைகளிலே அப்படி செய்து கொண்டிருந்தார்கள்.
In the last 30-40 years they are doing it in the church.
கடந்த 30-40 ஆண்டுகளாக இப்பொழுது சபையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள்.
Come and give your money.
வந்து உங்கள் பணத்தை கொடுங்கள்.
You will get 10 times back.
10 மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும்.
And somebody will get up and give a testimony.
அங்கே யாரோ ஒருவர் வந்து சாட்சியை சொல்வார்.
I gave my tithe to this man's ministry and I got a car.
என்னுடைய ஊழியத்திற்கு என்னுடைய தசம பாகத்தை கொடுத்தேன், ஆண்டவர் எனக்கு காரை கொடுத்து ஆசீர்வதித்தார்.
All the covetous people sitting there who want a car say, "Oh, I better do that too."
கார் வாங்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய பொருளாசைக்காரர்கள் எல்லாரும் சரி, நானும் கொடுத்து பார்க்கலாம் என்று கொடுக்கிறார்கள்.
You think they love Jesus?
அவர்களுக்கு இயேசு இருக்கிறார் என்று
நினைக்கிறார்கள். They love God?
அவர்கள் தேவனை நேசிக்கிறார்களா? இல்லை.
They want more money.
அவர்களுக்கு அதிகமாக பணம் தேவை.
They want to do business.
அவர்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எங்கே?
In God's house.
தேவனுடைய வீட்டிலே.
This is my father's house and you have made it a place of business.
இது என்னுடைய பிதாவினுடைய வீடு, நீங்களும் இதை வியாபார வீடாய் மாற்றி விட்டீர்கள்.
And then at the end of his ministry.
அதற்கு பிறகு அவருடைய ஊழியத்தின் முடிவிலே.
We read in Luke chapter 19.
லூக்கா 19 ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
This is, you know, after he came riding on the donkey, we read in verse 37-38.
அவர்
ஒரு 35-38 Luke 19.
லூக்கா 19 அதிகாரம் 35 39 வரை நாம் வாசிக்கிறோம். கழுதை குட்டியின் மேலே அவர் பவனி வந்தார்.
4-5 days before he was crucified.
அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு 4-5 நாட்களுக்கு முன்பதாக வந்தார்.
Then he goes into the temple a second time.
அவர் இரண்டாம் முறையும் தேவாலயத்துக்கு செல்கிறார்.
The first was after turning the water into wine in Cana.
முதல் முறை சென்றது கானா ஊரிலே திராட்சரசத்தை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின பிறகு.
This is just 3-4 days before he was crucified.
இங்கே சொல்லப்பட்ட சம்பவமானது அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு 4-5 நாட்கள் முன்பாக 45
He entered the temple.
அவர் தேவாலயத்திலே பிரவேசித்தார்.
And those fellows whom he drove out 3 years ago have all come back.
3 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் விரட்டின மக்கள் எல்லாரும் மீண்டும் உள்ளே வந்து விட்டார்கள்.
3 years ago he had driven them all out.
3 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் இவர்களை எல்லாம் விரட்டி வெளியே அடித்தார்.
They all had come back.
எல்லாரும் திரும்ப உள்ளே வந்து விட்டார்கள்.
They were selling over there.
அங்கே மீண்டும் விற்கிறார்கள்.
And he said, my house is to be a house of prayer.
என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. 46 வசனம்.
Now see this,
இங்க பாருங்கள்,
it is not a place of business now.
இப்பொழுது இது வியாபார வீடு அல்ல.
It is a robber's den.
இது கள்ளர் குகை.
See how things had gone down.
பார்த்தீங்களா காரியங்கள் எப்படி சீரழிந்து விட்டது.
Business is okay.
வியாபாரம் சரிதான்.
But now it is robbers.
ஆனால் இப்பொழுது திருடர்கள்.
When you go down from keeping it as a father's house, a house of prayer,
தேவனுடைய வீட்டை ஜெப வீடாய் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்.
A place of holiness.
பரிசுத்தத்தின் வீடு.
A place where you have to serve other people.
மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிற ஒரு ஸ்தலம்.
From there you descend, make it a place of business.
அங்கிருந்து சற்று கீழே இறங்கி 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 தாழ்ந்து தாழ்ந்து வியாபார வீடாய் மாற்றுவீர்கள்.
After some time it will become a place of robbers.
அதற்கு பிறகு சற்று நாட்கள் கழித்து அது கள்ளர்களுடைய வீடாய் மாறிவிடுகிறது.
That's also happening today.
இதுவும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது.
Many preachers have become robbers.
அநேக பிரசங்கர்கள் கள்ளர்களாய் மாறிவிட்டார்கள்.
They say, please give money for God's work.
தேவனுடைய வேலைக்கு என்று பணத்தை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள்.
They go to different countries.
பல நாடுகளுக்கு செல்கிறார்கள்.
I am running an orphanage. I am running a Bible school.
நான் ஒரு அனாதையிலம் நடத்துகிறேன். நான் ஒரு வேதாகமக் கல்லூரி நடத்துகிறேன்.
They show all types of pictures.
எல்லாவிதமான போட்டோக்களையும் காண்பிக்கிறார்கள்.
They collect money.
பணத்தை வசூல் செய்கிறார்கள்.
And they go and build a house in the name of their son or daughter.
தன்னுடைய மகன் பேரிலே மகள் பேரிலே பெரிய வீட்டை கட்டுகிறார்கள்.
What are such preachers?
இப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் யார்?
They are not businessmen.
இவர்கள் வியாபாரிகள் அல்ல.
They are robbers.
இவர்கள் கள்ளர்கள் திருடர்கள்.
Many years ago they were businessmen.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக வியாபாரிகளாக இருந்தார்கள்.
That itself was bad.
அதுவே மோசமான காரியம்தான்.
Now they have become robbers.
இப்பொழுதோ திருடர்களாய் மாறி விட்டார்கள்.
So what did Jesus finally say?
கடைசியாக இயேசு என்ன சொன்னார்?
See in Matthew 23.
மத்தேயு 23 அதிகாரம்.
Just before he went to the cross.
சிலுவைக்கு போவதற்கு சற்று முன்பதாக.
He said in verse 38.
38th vasanathile
37 he said, oh Jerusalem, Jerusalem, how many times I wanted to gather your children together like a hen gathers her chicks under her wings.
Matthew 23rd adhigaram 37th vasanam. Jerusalem, Jerusalem, evvalavu murai koolithan kunjugalai than sirugalin kile kutti serthukolla vandamaga naan unnai serthukolla manada irundhen.
But you were not willing.
ஆனால் நீயோ உனக்கு மனதில்லாமல்
போய்விட்டது. I preached to you so many times for 3.5 years.
3.5 ஆண்டுகளாக எவ்வளவோ நான் பிரசங்கித்திருக்கிறேன்.
You would not listen.
நீ கவனிக்கவே இல்லை.
1500 years I sent my prophets to speak to you. You would not listen.
1500 ஆண்டுகளாக என்னுடைய தீர்க்கதரிசிகளை உனக்கு பேச முடிய அனுப்பினேன். நீ கவனிக்கவில்லை.
Now verse 38, your house is left to you desolate.
38th வசனத்திலே சொல்கிறார், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும்.
Did you read that?
வாசித்தீர்களா?
Whose house is it?
யாருடைய வீடு?
Once upon a time it was my father's house.
ஒரு முறை இது என்னுடைய தகப்பனுடைய வீடு.
Now
இப்பொழுதோ
your house.
உங்கள் வீடு.
That is what God is saying to many churches today.
இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக சபைகளுக்கு தேவன் இதைதான் சொல்கிறார்.
This is my father's house once.
ஒரு முறை என்னுடைய பிதாவுடைய வீடா இருந்தது.
But you started doing business there.
ஆனால் இங்கே நீங்கள் வியாபாரம் செய்தீர்கள்.
Money became more important to you.
பணம் உங்களுக்கு முக்கியமாய் மாறிவிட்டது.
Now it is your house.
இப்பொழுது இது உங்கள் வீடு.
It's not my house.
இது என்னுடைய வீடு அல்ல.
I have left it.
நான் அதை விட்டு விட்டேன்.
And God left Israel.
தேவன் இஸ்ரவேலை விட்டு போய் விட்டார்.
And he turned to other nations in the world.
உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளை இப்பொழுது பார்க்கிறார்.
That's how we came in.
இப்படி தான் நாம் உள்ளே வந்தோம்.
That's how we have come to be God's house.
இப்பொழுது இப்படி தான் நாம் தேவனுடைய வீடாய் மாறி இருக்கிறோம்.
But the same thing is happening in the church that happened in Israel.
இஸ்ரவேலில் நடந்த அதே காரியம் இப்பொழுது சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது.
where business becomes more important than God.
தேவனை காட்டிலும் வியாபாரம் அதிக முக்கியமாய் மாறிவிட்டது.
Now we may say, well, we don't have any pastors or preachers in our midst who are taking money from people.
ஜனங்களிடத்திலிருந்து பணத்தை வசூல் செய்கிறதன பாஸ்டர்களோ பிரசங்கரோ நம்முடைய மத்தியில் இல்லை என்று சொல்லலாம்.
That's true. Praise the Lord for that.
அது மெய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
But
ஆனால்
I want to ask you.
உங்களை நான் கேட்கிறேன்.
Is your job more important than God?
தேவனை காட்டிலும் உன்னுடைய வேலை உனக்கு அதிக முக்கியமாய் மாறிவிட்டதா?
Then you're also a businessman.
அப்படியானால் நீயும் ஒரு வியாபாரி தான்.
God's house is second.
தேவனுடைய வீடு இரண்டாவதாக தான்.
Your business is first.
உன்னுடைய வியாபாரம் தான் உனக்கு முதலாவதாக இருக்கிறது.
God's house is second. Your relatives and your family members are first.
உன்னுடைய சொந்தக்காரர்கள் உன்னுடைய குடும்பத்தார்கள் தான் உனக்கு முதலாவதாக இருக்கிறது. தேவனுடைய வீடு இரண்டாவதாக இருக்கிறது.
Then the Lord will say the same thing to you.
அப்படியானால் தேவன் இதே காரியத்தை உங்களுக்கும் சொல்வார்.
This is my father's house, but your business is more important to you than my father's house.
இதனுடைய பிதாவின் வீடாய் இருக்கிறது, ஆனால் இதிலே உங்களுடைய வியாபாரமானது முக்கியமானதாய் மாறிவிட்டது.
I praise God for those wonderful brothers and sisters in our midst for whom God is more important than anything on this earth.
இந்த பூமியிலே மற்ற எந்த காரியத்தை காட்டிலும் தேவன் தான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில சகோதரர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
Who value Jesus Christ more than their relatives?
தங்களுடைய சொந்தக்காரர்களை காட்டிலும் இயேசுவை அதிகமாக மதிக்கிறார்கள்.
More than their health, more than their life.
தங்களுடைய ஜீவனை காட்டிலும் தங்களுடைய ஆரோக்கியத்தை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசிக்கிறார்கள்.
More than their work.
தங்களுடைய வேலையை காட்டிலும் அதிகமாக.
They are willing to offend their relatives.
தங்களுடைய சொந்தக்காரர்கள் மனம் புண்பட்டாலும் பரவாயில்லை என்று மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
Because they want to please God.
ஏனென்றால் அவர்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
God will always be first in their life.
எப்பொழுதுமே அவருடைய வாழ்க்கையில் தேவன் முதலாவதாக இருப்பார்.
I told you yesterday that many people don't understand the meaning of worship.
ஆராதனை என்பதை அநேகர் விளங்கிக் கொள்ளவில்லை என்று நேற்றைய தினத்திலே உங்களுக்கு சொன்னேன்.
All Christians talk about worship, 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 worship.
இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை என்று சொல்லிக்
கொண்டிருக்கிறார்கள். Sunday morning worship service, worship service.
ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளை என்று சொல்கிறார்கள்.
I've been a Christian, as I said, 49 years.
நான் 49 ஆண்டுகளாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன்
என்று சொன்னேன். I've traveled many countries.
அநேக நாடுகளிலே பிரயாணம்
செய்திருக்கிறேன். I've seen one thing.
ஒரு காரியத்தை பார்த்திருக்கிறேன்.
98% of Christians don't have any understanding what worship is.
ஆராதனை என்றால் என்ன என்பதை குறித்து 98% கிறிஸ்தவர்களுக்கு அறிவே இல்லை.
They think worship is clapping their hands and singing some songs on
Sunday. ஆராதனை என்றால் கைதட்டி பாடல்களை பாடுவது என்று எண்ணுகிறார்கள்.
That is praise.
அது துதி.
That's not worship.
அது ஆராதனை அல்ல.
That is praise.
அது துதி.
That is good.
அது நல்லதுதான்.
Thanksgiving. That is good.
நன்றி செலுத்துதல் நல்லதுதான்.
But worship means,
ஆனால் ஆராதனை என்பது,
I put God first in my life all the time.
எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் தேவனையே என்னுடைய வாழ்க்கையில் முதலாவதாக வைக்கிறேன்.
I don't worship for 15 minutes on Sunday.
ஞாயிற்றுக்கிழமை 15 நிமிடத்துக்கு மட்டும் நான் தேவனை ஆராதிப்பதல்ல.
24 hours a day, 7 days a week.
ஒரு நாளில் 24 மணி நேரங்கள், வாரத்தில் 7 நாட்கள்.
God is first.
தேவன் தான் முதல்.
That is a worshipper.
இவர்தான் தொழுது கொள்கிறவர்.
It's a choice between God's house and business. God's house.
அங்கே வியாபார வீடா தேவனுடைய வீடா என்ற ஒரு தேர்ந்து கொள்ளுதல் வரும் பொழுது தேவனுடைய வீடுதான் என்று தேர்ந்து கொள்வார்.
Have you ever sacrificed anything for the sake of God's house?
தேவனுடைய வீட்டுக்காக எதையாவது நீங்கள் தியாகம் பண்ணியிருக்கிறீர்களா?
Have you lost something because you went to a conference?
ஒரு கான்ஃபரன்ஸுக்கு சென்றபடினாலே ஏதாவது இழந்திருக்கிறீர்களா?
Because you decided to put God first, you lost some money somewhere.
நீங்கள் தேவனை முதலாவதாக வைத்தபடினால எங்கேயோ பணத்தை இழந்து விட்டீர்களா?
Or did you say, no, I can't afford to lose that. I can't take leave because...
இல்லை, லீவ் எல்லாம் எடுக்க முடியாது, எடுத்தால் வேலை போய்விடும்.
I know many believers who don't take leave for a conference.
எனக்கு அநேக விசுவாசிகளை தெரியும், கான்ஃபரன்ஸ் கூட்டங்களுக்காக லீவ் எடுப்பதில்லை.
They take leave to visit their relatives.
சொந்தக்காரர்களை போய் பார்ப்பதற்கு லீவ் எடுப்பார்கள்.
To go for some unconverted person's marriage, but they won't take leave for the conference.
மனந்திரமாத அவருடைய திருமணத்துக்கு போவதற்கு என்று லீவ் எடுப்பார்கள், ஆனால் கான்ஃபரன்ஸ்க்கு வருவதற்கு லீவ் எடுக்க மாட்டார்கள்.
You can take leave for all that. I'm not saying you shouldn't go for all that.
மற்ற காரியங்களுக்கெல்லாம் லீவ் எடுக்கலாம், அதற்கு போக கூடாது என்று சொல்லவில்லை.
I'm asking you, who is first in your life?
நான் கேட்கிற கேள்வி என்னவென்றால், யார் உங்கள் வாழ்க்கையிலே முதலாவதாக இருக்கிறார்?
Many people, they give God a place in their life, but God is not first.
அநேகர் தேவனுக்கென்று ஒரு இடம் கொடுக்கிறார்கள், உண்மைதான், ஆனால் தேவனுக்கு முதல் இடம் அல்ல.
The Lord says, once upon a time my father's house was number 1 for you.
ஒரு காலத்திலே என்னுடைய பிதாவின் வீடு உங்களுக்கு முதலாவதாக இருந்தது.
Today your business is number 1.
இன்றைக்கு உங்களுடைய வியாபாரம் தான் முதலாவதாக இருக்கிறது.
Your family is number 1.
உங்களுடைய குடும்பம் தான் உங்களுக்கு முதலாவதாக இருக்கிறது.
God is not number 1.
தேவனுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக இல்லை.
Then you become a backslider.
அப்படியானால் நீ ஒரு பின்மாற்றக்காரனாய் மாறிவிட்டாய்.
I pray, Lord, please protect me.
ஆண்டவரே, தயவாய் என்னை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன்.
Lord, I'm a weak human being like all the other people around me.
ஆண்டவரே, என்னை சுற்றிலும் உள்ள மக்களை போலவே நானும் பலவீனமான மனுஷனாய் இருக்கிறேன். ஆண்டவரே,
I may also backslide.
ஆண்டவரே, நானும் பின்மாறி போய்விட முடியும்.
But I don't want to backslide.
ஆனால் நான் பின்வாங்கி போக விரும்பவில்லை.
I want to love you with all my heart to the last day of my life on this earth.
ஆண்டவரே, இந்த பூமியில் உள்ள என்னுடைய கடைசி நாள் வரை ஆண்டவரே, உம்மை முழு இதயத்தோடு நான் நேசிக்க விரும்புகிறேன்.
I'll be a worshipper.
நான் ஒரு ஆராதனை செய்கிறவனாய் இருப்பேன்.
God will be first in my life.
என் வாழ்க்கையில் தேவனே முதலாவதாக இருப்பார்.
My wife will not be first.
என்னுடைய மனைவி முதலாவதாக இருக்க மாட்டார்.
My children will not be first.
என்னுடைய பிள்ளைகள் முதலாவதாக இருக்க மாட்டார்கள்.
My house will not be first.
என்னுடைய வீடு முதலாவதாக இருக்காது.
My business will not be first.
என்னுடைய வியாபாரமும் முதலாவதாக இருக்காது.
God will be first.
தேவனே முதலாவதாக இருப்பார்.
Then what will happen?
அதற்கு பிறகு என்ன நடக்கும்?
God's word will be more important to me than my food and my business and everything.
என்னுடைய ஆகாரத்தை காட்டிலும் என்னுடைய தொழிலை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை எனக்கு முதலாவதாக இருக்கும்.
Every day I'll be eager to hear what God is saying to me.
ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை கேட்பதற்கு ஆவலாக வருவேன்.
More eager than going to work every day I'll be eager to hear what God is saying to me.
வேலைக்கு போவதற்கு எனக்கு இருக்கக்கூடிய ஆவலை காட்டிலும் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற ஆவல் இருக்கும்.
And I'll become a little more like Jesus every day.
ஒவ்வொரு நாளும் இன்னும் சற்று அதிகமாக இயேசுவை போல மாறிக்கொண்டே இருப்பேன்.
And one day God will look at my life.
ஒரு நாளிலே தேவன் வாழ்க்கையை பார்ப்பார்.
Say well done.
நல்லது.
Good and faithful servant.
உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே.
Enter into the joy of your Lord.
தேவனுடைய சந்தோஷத்திலே பிரவேசி.
How many of you want to hear that word when Jesus comes back?
இந்த வார்த்தையை கேட்க விரும்புகிறீர்கள்.
You young people.
வாலிபர்களே.
There are so many temptations for you.
உங்களுக்கு அநேக சோதனைகள் காத்திருக்கிறது.
I want to say to you.
உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Put God first.
தேவனை முதலாவதாக வைத்து விடுங்கள்.
I've tried to do that for nearly 49 years.
49 ஆண்டுகளாக இதை நான் செய்திருக்கிறேன்.
I'm a very happy man.
நான் மிகவும் சந்தோஷமான மனிதனாக
இருக்கிறேன்.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Help us to respond to the word of God we have heard.
ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தைக்கு ஆண்டவரே பதில் கொடுக்க முடிய எங்களுக்கு உதவி செய்யும்.
To honor you.
உம்மை கனப்படுத்தி.
There'll be many people here who will decide today from today to put God first every single day of their life.
ஆண்டவரே, இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் தேவனையே நான் முதலாவதாக வைத்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய அநேக வாலிபர்கள் இருக்கட்டும் ஆண்டவரே.
Repent of the way they have lived.
இதுவரை வாழ்ந்த வாழ்க்கைக்காக மனந்திரும்புகிறவர்கள் இருக்கட்டும் ஆண்டவரே.
Pray in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.